எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பாட்காஸ்ட். திஸ் ஆடியோ இஸ் ரெக்கார்டட் ஆன் April 8, 2023. ஓகே, சினிமா தேட்டர்ஸ், சினிமா தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்குது? சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளே போய் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்போ வர படங்கள் எப்படி இருக்குது, பழைய தேட்டர்ஸ் எப்படி இயங்குச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, ஸோ இதை பற்றிலாம் ஒரு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற சில விஷயங்களில் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். 90s early 2000s, அது வரைக்கும் சினிமா தியேட்டர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டாண்டலோன் தேட்டர்ஸ் தான் இருக்கும், மல்டிப்ளெக்ஸஸ் அவ்வளோவா இருக்காது. அந்த மாதிரியான ஸ்டாண்டலோன் தேட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிருந்தது. மோனோ சவுண்ட்லேருந்து டெவலப் ஆன தேட்டர்ஸ்லாம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. 90s early 2000s, இதில் உள்ள சினிமா தேட்டர்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி சினி இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குச்சுன்றதை லைட்டாக பார்த்தா தான் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா ஃபிலிமில் ஷூட் பண்ணப்பட்டுச்சு. ஃபிலிம் கேமரா, 35mm ஃபிலிம் கேமரா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அனலாக் மிஷின். இது எல்லாம் சேர்ந்து தான் அப்போது ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. நான் 2009, 10, 11, 12 வரைக்கும் ஃபிலிம் கேமராவில் தான் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபிலிம் கேமராவில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரம் த ப்ரொடியூசர் டைரக்டரில் இருந்து கடைசியாக வேலை பார்க்குற ஆள் வரைக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். ப்ரொடக்ஷன் செட்டில் ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கும். என்னென்னா, இந்த படம் ஃபிலிமில் எடுக்கப்படுது, ஒவ்வொரு நாளும் ஃபிலிம் கேன்ஸ் போக போக லாஸ்ட்டாக வேலை ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு தண்ணி டீ காஃபி கொண்டு வர ஒரு பாய் வந்து கேட்பான், என்னண்ணே இன்றைக்கி இவ்வளோ கேன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் கேட்பான். அவனுக்கே தெரியும் இது வந்து வேறு மாதிரி போய்கிட்டுருக்கே அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிம் கேனும் காசு. அந்த ஸ்டேஜில் நான் ஒர்க் பண்ணும்போது 250D ஃபிலிம் கேன் வந்து ஒரு கேன் 12,000 ரூபா. காலையில் வந்து டயலாக் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி அப்போ உட்காந்து எடுக்கிற டேரக்டர்ஸும் பார்த்துட்டேன். பர்ஃபெக்ட் பவுண்டட் லாக்டு ஸ்கிரிப்டோடு வந்து எடுக்கிற டேரக்டர்ஸையும் அப்போ நான் பார்த்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் லாக்டு ஆல் லைன்ஸை லாக் பண்ணி எடுக்கிறது தான் சிறந்த முறை. சரி, அதெல்லாம் போக வேண்டாம். அப்போ ஃபிலிமில் எடுக்கும்போது அதோடய ப்ராசஸ்ஸு, அதோடய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பக்கம் ஃபிலிம் படம் முடித்தாச்சு, ஃபிலிமை டெலிசினி ப்ராசஸ் நடக்குது, ஃபிலிமை டெவலப் பண்ணுறாங்க, டெலிசினி பண்ணுறாங்க. அப்போல்லாம் டிஜிட்டல் எடிட்டிங் வந்துருச்சு, டிஜிட்டலில் எடிட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 90s-லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீம்பெக் மிஷினை வச்சு ஃபில்மே கட் பண்ணி ஒட்டி ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெரி டிடியஸ். இப்போ யோசிச்சு பார்த்தா அது வந்து ஒரு கொடூரமான ப்ராசஸ்ஸாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அப்போ அது மட்டும்தான் ஆப்ஷன். ஃபில்மில் என்ன நடக்குது, அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். லைட் எக்ஸ்போஸ் ஆகுது. ஃபில்மில் லைட் பட்ட உடனே, லென்ஸ் வழியாக ஃபில்மில் லைட் பட்ட உடனே அந்த கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆனதை நம்ம டெவலப் பண்ணி நம்ம ரஷ்ஷு பார்க்கும்போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம வந்து டிஜிட்டலில் எடுத்துகிட்டு இப்படி பார்க்குறோம், எடுத்துகிட்டு இப்படி பார்க்குறோம், நல்லா இல்லை இன்னொன்று எடுப்போம். அப்போலாம் ப்ரீவியஸ் ஸ்டேஜில் மானிட்டர்ஸே கிடையாது, வெறும் கேமராமேனோட கண்களை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பழைய ப்ராசஸ். ஸோ ஃபில்ம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, ரஷ்ஷு பார்த்தாச்சு, அதெல்லாம் எடிட் பண்ணியாச்சு. அன்டச்சு வெர்ஷன், கலர் கரெக்ஷன்னு பெருசாக பார்த்தீங்கன்னா கேட் போடுவாங்க. கேட் மீன்ஸ் ஃபிலிமில் ஒரு ஸ்டாப் கேட். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே ஒர்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடிட் பண்ணி அப்படியே தியேட்டர் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு வரும். மேக்ஸிமம் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது தியேட்டர்ஸ் எல்லாமே ரெண்டு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர் அரை மணி நேரம் ஓடும், அதை சிங்க் பண்ணி அடுத்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுவாங்க. 18 ரீல், 20 ரீல் இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் நடக்கும். உள்ள கார்பன் எரியும், அந்த கார்பன்லேருந்து வர வெளிச்சம்தான் ஃபிலிமில் பட்டு லென்ஸ் வழியாக ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த கார்பன் எரிய எரிய அது பின்னாடியே எரிஞ்சிக்கிட்டே வரும். ஆப்ரேட்டர்ஸ் அதை வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படம் முடிகிற வரைக்குமே நான்ஸ்டாப்பாக ஃபிலிம் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஆப்ரேட்டர் ரூம்லேயே உட்காந்து படம்லாம் பார்த்துருக்கேன். மதுரையில் என்னோடய மாமா வந்து மீனாட்சி தியேட்டர் ரிலீஸுக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெகுலராக போய், எம்ஜிஆர் படங்கள் தான் அங்கே அதிகமாக ஓடும், நான் ரெகுலராக போய் ஆப்ரேட்டர் ரூம்லேயே உட்காந்து படம் பார்ப்பேன். எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் ஏதோ எனக்கு அந்த வயசில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே உட்காந்து பார்க்கும்போது அந்த மோட்டார் சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சின்ன ரூமாக இருக்கும், வெப்பம் தாங்க முடியாது, அனல் அடிக்கும், ஏசி கிடையாது, அப்போ இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, அப்படி இருக்கும். பட் இட் ஃபீல்ஸ் குட். இயர்லி ஸ்டேஜஸில் எல்லாமே நம்ம வந்து ஃபிலிம் ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்துருக்கோம். அதாவது நான் சொல்கிறது 90s, அதுக்கு முன்னாடி இயர்லி 2000. இப்போ எல்லாருமே ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன்ஸை பார்த்துருப்போம். நிறையா பேர் அதை கவனிக்காமல் விட்ட விஷயத்தையும், இல்லை நிறையா பேர் வா இது சூப்பராக இருக்கேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தையும் நான் இப்போ சில விஷயங்களை சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டலோன் தேட்டர்ஸ் இருக்கும், ஒரு சின்ன கவுண்டர் இருக்கும், ஒரு ஆள் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி கவுண்டர்ஸ்க்குள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து ஒரு கலர் கலர் பிங்க் கலர் பேப்பர், எல்லோ கலர் பேப்பர், இந்த மாதிரி பேப்பரில் 20 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா, நான் அதிகபட்சம் பார்க்கும்போது 50 ரூபா, சின்ன வயசில் சொல்கிறேன், 90s சொல்கிறேன், 50 ரூபா கொடுத்து தேட்டரில் படம் பார்க்கணும். ஸோ ரேட்லாம் முன்ன பின்ன இருக்கும் தேட்டர்ஸை பொறுத்து. 95லேருந்து தான் டிடிஎஸ்ஸே உள்ளே வருது, டிஜிட்டல் சவுண்டு. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ளே போகும்போது சீட் நம்பர்ஸ்லாம் அப்போ இருக்காது, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டுன்ற மாதிரி. சீக்கிரமாக போனீங்கன்னா நல்ல இடமா பார்த்து நீங்களே உட்காந்துக்கலாம், லேட்டாக போனீங்கன்னா முன்னாடி தள்ளி விட்ருவாங்க, அது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். தேட்டர் உள்ளேலாம் எப்படி இருக்கும்னா, டிடிஎஸ்லாம் வந்துருச்சு இப்போ 95லேருந்தே டிடிஎஸ் வந்துருச்சு. சைடில் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கேபிள்லாம் தெரியும், ஸ்பீக்கர்ஸ்க்கு மேலே ஃபேன் இருக்கும். தேட்டருக்கு உள்ளே வந்து பழைய டைப் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு அங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு லைட்டு, ரெண்டு லைட்டு மொத்தம் எரியும் தேட்டரில். ஒரு சில தேட்டரில் ஸ்க்ரீனை மூடியிருப்பாங்க, அதை திறக்கும் போது பிள்ளையார் பாட்டை போடுவாங்க, விநாயகனே அந்த மாதிரி பாட்டை எதையாச்சும் போட்டு விட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, கீழே லைட்லாம் எரியும், அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்பா ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோடனே வணக்கம் அப்படின்னு ஒரு பொம்மை, ஓல்டு கிளாசிக் தமிழ் கல்ச்சர் ஒரு ஒரு கிளிப்பார்ட் இமேஜோட வணக்கம் அப்படின்னு ஒரு ஸ்லைடு போடுவாங்க. ரெண்டு ப்ரொஜெக்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட சேர்த்து ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டர் இருக்கும், சின்னதாக சைடில் இருக்கும், அதில் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லைட்ஸ் போடுவாங்க, சின்ன ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், அந்த ஸ்லைடை வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஸ்லைடை அப்படியே கண்டினியூஸாக மாற்றுவாப்பில் அந்த ஆப்ரேட்டர். அதில் உடனே அந்த ஸ்லைடில் ரஜினிகாந்த் தினகத்தந்தி பேப்பர் படிக்கிற மாதிரி வந்தோடனே எல்லாருமே அங்கங்கே கும்பல் கத்துவாங்க, அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆனந்தம். இந்த மாதிரி ஸ்லைடெலாம் போட்டு முடித்தோடனே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஃபிலிம் டிவிஷன் அப்படின்னு ஒரு ஒன்று ஓடும், 16mm ஆர் 8mm ஃபிலிமில் அந்த ப்ரொஜெக்டெல்லாம் ரன் ஆகும், சம் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ். அது ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஓடும், படம் போடுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இதெல்லாம் ஓடும். ஓடும்போது சின்ன வயசில் அதை பார்க்கும்போது ஏதோ அது மட்டுமே 3 மணி நேரம் ஓடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஹிந்தியில் ஓடும், புரியாது, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, டப்பிங்லாம் வராது அப்போ, ஹிந்திலே தான் ஓடும். ஸோ அது எப்படா முடியுன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்போம். அப்போ உள்ள சின்ன சின்ன விளம்பரங்கள் இதெல்லாம் போடப்படும். அப்போ உள்ளே வந்து ஒரு அப்போலாம் இந்த சில்வர் டார்ச் வச்சுருப்பாங்க உள்ளே. உள்ளே வந்தோடனே டிக்கெட்டை பார்த்தோடனே சீட் நம்பரை பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாது, அது டிக்கெட் வச்சுருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளே போய் எந்த சீட்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி உள்ளே ஒரு டார்ச் அடிப்பாப்பில், ஏன்னா சீட் நம்பர் கிடையாது இல்லையா, ஏதாச்சும் சீட் இருந்தால் அதை அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு தள்ளி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் தான் விஷயமே ஆரம்பிக்கும், தேட்டர்லாம் கச்ச கச்சன்னு சவுண்டு வரும், லைட்டு அமர்த்தின உடனே ஒரு கும்பல் ஏதாச்சும் கத்தும், ஏ ஊன்னு, அப்போலாம் ரொம்ப நான்சென்ஸாக கத்துவாங்க, கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தைகள், முன்னாடி உட்காந்து சிகரெட்லாம் அடிப்பாங்க. தேட்டரில் சிகரெட் அடிக்கிறது வந்து அப்போ வந்து ஒரு நார்மலைஸ்டான விஷயம். ஸோ அப்போ யாருமே எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க பெருசாக, அது வந்து எப்பா அங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது ஒரு பெரிய இஷ்யூவே அப்போ இல்லை, வந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். சரி அமர்த்தினோடனே படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த சவுண்டு வரும், இந்த சவுண்டு நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். கேட்டிங்களா, இந்த லோகோ அதாவது டிடிஎஸ் சவுண்டு, இந்த லோகோ வந்தோடனே ஒரு பெரிய ஒரு ஆர்காசமிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போலாம் டிடிஎஸ் மிக்சிங் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஹையாக இருந்தால் தான் டிடிஎஸ் மிக்சிங்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டீரியோ மிக்சிங்கில் தான் படம் வரும். ஸோ அதனால் படம் பேருக்கு கீழே டிடிஎஸ்ன்ற லோகோவை வந்து போட்டிருப்பாங்க. எல்லா படத்துக்கும் கீழே டிடிஎஸ் மிக்சிங் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த லோகோ போட்டிருப்பாங்க. அப்படி அந்த லோகோ இல்லைன்னா அந்த படம் டிடிஎஸ் மிக்சிங் இல்லை, நார்மல் ஸ்டீரியோ தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் போஸ்டர் பார்த்து. ஸோ இது வருமா, வந்த உடனே செம்மையாக இருக்கும், நல்ல படம் ஓடும்போது அந்த டைட்டில் டெக்சர்ஸ். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிலிம் ப்ரொஜெக்ஷனில் ஓடும் இல்லையா, அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர்ஸ் பார்க்கெட்டில் ஓடும்போது அந்த ஷேக் இல்யூஷனாக வந்து ஒரு ஃப்ளிக்கர், ஃபிலிம் கிரெயின்ஸ், லைன்ஸ், டஸ்ட், சாட்டின்ஸ், இது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியும். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் லிட்ரலாக விர்ச்சுவலாக ஏதோ வந்து ஒரு இமேஜஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படியே ஃபீல் ஆகும், சம்திங் இஸ் ரன்னிங் அப்படின்னு. ப்ரொஜெக்டரோட மோட்ரு சவுண்டு பின்னாடி லைட்டாக கேட்கும். நீங்கள் பின்னாடி ப்ரொஜெக்டருக்கு வாளுக்கு பக்கத்தில் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்கும். ஏன் ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்கிறேன்னா, நம்ம உடம்பில் மெக்கானிக்ஸ் இருக்குது, கைகள் விரல்லாம் மடக்கிறோம், கையை மடக்கிறோம், நடக்கிறோம், த்ரீ ஆக்சிஸில் மூவ் பண்ணுறோம். இந்த வேர்ல்டில் நம்ம உடம்புக்குள்ளேயே மெக்கானிக்ஸ் இருக்குது, அனலாக் மெக்கானிசம். நம்ம வந்து டிஜிட்டலாக எல்லாம் இயங்கலை, கம்ப்ளீட்லி அனலாக். நம்ம யோசிக்கிறோம், அது இயங்குது, மடங்குது, விரியுது, சுருங்குது, என்னென்னமோ நடக்குது உடம்பில். எவ்ரி திங் இஸ் மெக்கானிசம். எலும்புகள் இவ்வளோ எத்தனையோ எலும்புகள் இருக்குது உடம்பில். ஸோ நம்மளே இந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கும் போது அனலாக் மிஷின்ஸ் கூட நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஃபிலிம் ஜெனிவா மெக்கானிசமில் ஓடக்கூடியது, 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ஓடும். ஸோ அனலாக் மிஷினை நம்ம பார்க்கும்போது விர்ச்சுவல் வேர்ல்டாக நம்ம கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் ஹேப்பனிங், சம்திங் இஸ் ரன்னிங், கேரக்டர்ஸ் ஆர் மூவிங் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலை எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அதை பற்றி யாருக்கும் தெரியல, யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை, காலம் மாறிடுச்சுன்னு விட்டுட்டோமே தவிர அது எப்பேற்பட்ட ஒரு ஃபீலிங் அப்படின்றத எல்லாருமே மறந்துட்டாங்க. ரெண்டாவது ஃபிலிம் டெக்சர். இப்போ வந்து 4K, 8K, 16K என்னென்னமோ கேமரா வந்துக்கிட்டு இருக்கு. ஃபில்மோட டைனாமிக் ரேஞ்ச் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். டைனாமிக் ரேஞ்சு நான் சொல்கிறது பிளாக் பார்ட்ஸ் டு ஒயிட் பார்ட், ஒயிட் பார்ட் டு பார்ட்ஸ் டு பிளாக் பார்ட்ஸ். இதுக்கு இடையில உள்ள டீட்டெயில்ஸ் ஃபில்மில் அவ்வளோ கணக்கச்சிதமாக எக்ஸ்போஸ் ஆகும். அதை ஸ்கேன் பண்ணும்போது சில ரிடக்ஷன் அங்கே நடக்கும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. ஸோ அந்த டெக்சர், அதாவது கிரெயின்ஸ், ஃபில்ம் கிரெயின்ஸ் ரன் ஆகும். டைனி டாட்ஸ் ஆர் மூவிங் ஹியர் அண்ட் தேர், என்டையர் ஸ்க்ரீன், என்டையர் ஃப்ரேம், சம்திங் இஸ் மூவிங். நீங்கள் வந்து ஒரு ஸ்டில் இமேஜ் கூட ஃபிலிமில் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணால் கூட யூ கேன் சீ அலைவ் பிகாஸ் ஆஃப் தட் கிரெயின்ஸ், த கிரெயின்ஸ் மூவிங் ஹியர் அண்ட் தேர். நாய்ஸ் வேறு, கிரெயின்ஸ் வேறு, புரிஞ்சுக்குங்க. ஸோ இதோடு நம்ம வந்து என்டையர் மூவியை பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்டர்வல் விடுவாங்க, இன்டர்வல்லையும் சேம் ஸ்லைட் ப்ரொஜெக்டரை வச்சு விளம்பரங்கள் ஓடும். அதே மாதிரி மறுபடியும் அதே தினத்தந்தி ரஜினிகாந்த் அஞ்சாவது ரீலாக சொருவாப்பில் அதே கூட்டாங்கிட்டு கத்தும். வெளியே பாப்கார்ன் 5 ரூபா, 10 ரூபா, டீ காஃபி, ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் வச்சுருப்பாங்க இரும்பில் அந்த சைடு. எந்த தேட்டரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எனக்குலாம் அந்த வயசில் சளி பிடிச்சிடும், எதில் செய்வாங்கனே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும். முட்டை பப்ஸு, தேங்காய் பப்ஸு, தேங்காய் பால் முறுக்கு, இதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கும்பல் வந்து அங்கிட்டு போயிடும். இங்கிட்டு ஃபுல்லாண்டு கேரிடரில் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பின்னீர் வாங்கி அப்போலாம். அதே போல் பெரிய ஸ்டார்ஸு ரஜினி, கமல் இவங்களோட படம்லாம் வரும்போது கெட்டால் கூத்து பண்ணுவாங்க. இப்போலாம் இப்போயும் அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்குறது கொஞ்சம் வியடாக இருக்குது, செத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்குது. அப்போயும் அப்போலாம் வந்து லாட்ரி டிக்கெட் விற்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் லாட்ரிஸ்லாம் பேன் பண்ணாங்க. அப்போ லாட்ரிஸ் வந்து வீணாக போன லாட்ரியெல்லாம் வந்து கிழித்து பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ஸ் ஸ்க்ரீனில் என்ட்ரு ஆன உடனே லாட்ரி டிக்கெட், கிழிஞ்ச லாட்ரி டிக்கெட்டை பூரா வீசி எறிவாங்க. அந்த ப்ரொஜெக்டர் லைட்டில் போட்டு ஏதோ வந்து ஒரு மலை சாரல் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கும். அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். டிக்கெட் சீட்டே இல்லைனாலும் இந்த படத்தை பார்த்தே ஆகணும், எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னா அதையும் கிழிச்சு கொடுத்து படியில் உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. படியிலலாம் உட்காந்து பார்த்துருக்கேன் நான், குடும்பத்தோடு டிக்கெட் இல்லாமல் படியிலேயே உட்காந்து நடபாதையிலே உட்காந்து படம்லாம் பார்த்துருக்கோம். இதை நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் பார்க்குறோம். ஒவ்வொரு பெயிண்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக்ஸ், கலர்ஸ், பிளெண்டிங் ஆஃப் கலர்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் வித்தியாசப்படும். ஒரு போர்ட்ரேட்டை இன்னொருத்தவங்க வரைகிறாங்கன்னா அதை பார்க்கும்போது பெயிண்டிங்னு தெரியும், அவங்க ஸ்ட்ரோக்ஸ் மூலயமா நம்மளுக்கு அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும். இப்போ ஃபோட்டோ ரியலிஸ்டிக் பெயிண்டிங் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்களோ அதே இங்கேயும் இருக்கும். நீங்கள் கண்ணில் பார்க்குறதோ அந்தளவுக்கு ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு வேற்றுக்கிரக வாசியிலேருந்து வந்து ஒருத்தன் வரைஞ்ச மாதிரி அப்படியே ஃபோட்டோ மாதிரியே பெயிண்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இப்போ வந்துட்டாங்க. பட் அதை பார்க்கும்போது இது ஃபோட்டோ மாதிரி தானே இருக்குது, இதில் பெயிண்டிங்க்கான வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பயுமே வருது. நம்ம கண்ணில் பார்க்குறதே பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா வாட் இஸ் அ பாயிண்ட்? அந்த இம்பர்ஃபெக்ஷன் தானே ஒரு வேறு மாதிரியான ஒரு பியூட்டியை, வேறு மாதிரியான ஒரு அழகை கொடுக்குறது. அட் த சேம் திங் இன் ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன். ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்குறோமோ, நம்ம கண்ணால் என்ன டெக்ஸ்சரில் நம்ம டே டு டே லைஃப்பில் அனுபவிக்கிறோமோ அது அங்கே இருக்காது. இட்ஸ் அ சினிமா, சினிமா டெக்ஸ்சரு, சினிமா டோனு, சினிமாவோட ப்ரொஜெக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் ஒரு வேறு மாதிரியான ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸில். பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேஜிக்கல் இல்யூஷன் கிரியேட் இன் ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கியூப் வருதுங்க. கியூப் வந்த பிறகு நான் சின்ன வயசில் இருக்கும்போது கியூப் ப்ரொஜெக்ஷன் வந்தோடனே ஏய் பயங்கரமாக இருக்கப்பா, பல பலன் இருக்கே, இதுதான்டா சூப்பராக இருக்குது, நம்ம இதுக்குடா ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன்லாம் போய்கிட்டு அப்படின்னு எந்த தேட்டரில் கியூப் ப்ரொஜெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ நேராக அங்கே போகிறது. அப்படி பிக்குதே, செம்மையாக இருக்குப்பா. ஏன் அப்போல்லாம் அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுன்னா, அப்பையும் படங்கள் ஃபிலிமில் எடுக்கப்பட்டது, ஃபிலிமில் எடுத்து ஃபிலிமில் ப்ராசஸ் பண்ணி டிஜிட்டலாக ஆபிட்டில் எடிட் பண்ணி திரும்ப ஃபிலிமில் உள்ளதை கியூப் கன்வர்ஷன் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஒன் கேமராலாம் வருது, டிஜிட்டல் கேமராஸ், ஹோல் வேர்ல்டே டிஜிட்டலாக மாறிக்கிட்டே வருது. கண்டினியூஸாக மாறியே ஒரு இந்த ஒரு 10 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னா, தியேட்டருக்கு போனோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக்காகவே ஃபீல் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம், தியேட்டரில் பயங்கரமாக இருக்குது, கலர்ஸு, டிசைன்ஸ், சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சவுண்ட் சிஸ்டம், ஸ்க்ரீன் சைஸ், வாட்டுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நம்பரில் போய் உட்காந்துடலாம், நிறைய பாசிபிளான வேஸ் வந்துருச்சு. அந்த சிஸ்டம் மாறிடுச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஒவ்வொரு தியேட்டர்லேயும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கலர்ஸ் மாறுது. இத்தனைக்கும் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர், ஒரே படத்தை இன்னொரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே கான்ட்ராஸ்ட் கூட இருக்குது, அதே படத்தை இன்னொரு தேட்டரில் பார்த்தா கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குது. இது என்ன என்னன்னு எனக்கும் புரியலை, சத்தியமாக புரிய மாட்டேது. நிறையா படங்களை நான் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது கூட சவுண்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. இப்போ படம் ஃபுல்லாக நான் சிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது, டப்பிங்லாம் கேவலமாக இருக்குது, சவுண்டெல்லாம் படுமோசமாக இருக்குது, தேட்டர்லாம் பயங்கரமாக இருக்குது, படம் வந்துட்டு ஒரு மாதிரி கொடூரமாகவே ஓடிக்கிட்டுருக்கு, எந்த வகையான ஃபீலிங்கும் இல்லை. தப்பி தவறி இன்டர்வலில் பசி எடுத்துருச்சுன்னா பாதி சொத்தை எழுதி வைக்கணும் போல், உச்ச கட்டங்க இதெல்லாம், உச்ச கட்டம். ஒரு சில நேரங்களில் தியேட்டருக்கு போகவே பிடிக்க மாட்டேது. ஓகே, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம இதுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தா, நல்ல படங்களாக வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவும் மோசம். டிஜிட்டலில் ஃபிலிமில் உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங் கிராஃப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபிலிம் சில வேலைகளை அதுவே செஞ்சுக்கிறோம். டிஜிட்டலில் நூக் அண்ட் கார்னர், நீங்கள் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் சொல்கிறேன், டிஜிட்டலில் நூக் அண்ட் கார்னர் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும். டிஜிட்டலில் சரியான முறையில் கையாண்டால் தான் நீங்கள் பெர்ஃபெக்டான ஒரு விஷுவல் அவுட்புட்டை கொடுக்க முடியும். இல்லைனா இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக், இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக். 8mmல ஓடிக்கிட்டு இருந்துச்சு படம், 16mmல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, 35mmல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க, ஸ்கோப் வரும்போது ஸ்க்ரீன் பெருசாச்சு, 70mm வந்துச்சு, ஸ்க்ரீன் இன்னும் பெருசாச்சு, ஃப்ரேம்ஸ்லாம் பெருசு பெருசாக வச்சாங்க, பெருசு பெருசு பெருசாகவே போய் இன்றைக்கி டிஜிட்டல் வந்தோடனே எல்லாமே வெர்டிக்கலாக மாதிரி உங்கள் நம்ம கைக்குள்ளே இருக்குது, எல்லாம் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டசன்ட் ஈவன் ஃபீல் எனி திங், சிரிக்கிறோம் போயிடுறோம், சிரிக்கிறோம் போயிடுறோம், நத்திங் ஹேப்பன்ஸ், இட்ஸ் டேக்கிங் அவர் எனர்ஜி. ஒரு நல்ல படங்களை நல்ல தியேட்டரில் நல்ல ப்ரொஜெக்ஷனில் நல்ல சவுண்ட் சிஸ்டமில் பார்க்கும்போது டெஃபினெட்லி யூ கெட் சம்திங், டேக் அவே சம்திங். இதெல்லாம் நடந்திருக்கு, இப்போ எதுவுமே அப்படி நடக்க மாட்டேது. ஸோ அது ஒரு வருத்தமான விஷயம். இதுக்காண்டி எல்லோரும் போய் ஃபிலிமில் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஃபிலிம் லேபே இல்லை, வெஸ்ட்லெலாம் இன்னும் ஃபிலிமில் எடுக்கிறாங்க, ஃபிலிம் லேப்ஸ் இருக்குது, ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி சப்போர்ட் பண்ணுது, இங்கே அப்படி சுத்தமாக இல்லை. இதை பற்றி யாராச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஃபில்மா அப்படின்னா ஃபில்ம், ஆமாம் மூவி படம் அவ்வளோதான். ஃபில்முன்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் படம், இட்ஸ் நாட் தட். இப்போ கூட டியூன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆரி எல்எஃப் கேமராவில் ஷூட் பண்ணப்பட்ட படம். படம்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி ஃபுல்லாக அவுட் பார்க்கும்போது படம் வந்து டூ ஷார்ப்பாக இருந்திருக்கு, டூ பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. டைரக்டர் டெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டார்னா, இவ்வளோ ஷார்ப்னஸ் எனக்கு வேணாம், எனக்கு ஃபிலிம் குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காண்டி எடிட் பண்ணப்பட்ட படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபிலிமில் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிலிமில் இம்போஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்டை தான் நம்ம வந்து தியேட்டரில் நம்ம பார்க்குறோம். இட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஹேசி லுக், சம் மிஸ்ட் கிரெயின்ஸ். இப்போ ஹாலிவுட்டில் கூட கிரெயின்ஸ் எல்லாம் ஃபிலிம்லேயே பண்ணால் கூட கிரெயின்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஐ டோன்ட் நோ வை, அவங்களுக்கே தெரியலையா என்னன்னு தெரியல, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்களே ரிமூவ் பண்ணுறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ரீசண்டாக ஃபேபிள் மேன் ஒரு படம் பார்த்தேன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட ஃபேபிள் மேன். ஃபிலிம் 35mm ஃபிலிமில் எடுக்கப்பட்ட படம், அன்டச்சு அவுட்புட். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிலிமோட குவாலிட்டி எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சவுண்ட் சிஸ்டத்தில் நல்ல செட்டப்பில் பாருங்கள், கண்டிப்பாக இவ்வளோ என்ஜாய். அந்த பழைய கிளாசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தி ஃபேபிள் மேன்ஸ், என்ன தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசினாலும் திரும்ப அதெல்லாம் கொண்டு வர முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ டிஜிட்டலில் நம்ம கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டு டிஜிட்டல், ஐ லவ் அண்ட் என்ஜாய் மேக் இன் டிஜிட்டல், பட் எப்படி அதை ஏஸ்தட்டிக்காக கொண்டு வர்றதுன்றத கிராஃபிக்டை ஸ்டில் சாகிற வரைக்கும் அது கூட பயிற்சியோடு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏதாச்சும் கிடைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்படியே தான் போய்கிட்டுருக்கேனே தவிர, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டிஜிட்டல். ஐ எம் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு ஃபில்ம் இஸ் கிராண்ட் குவாலிட்டி. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன்.